ஒவ்வொரு பொருளிலேயும் உண்மை, பொய், உண்மை அல்லாதது என்கின்ற மூன்று விஷயங்கள் உண்டு. சத்து, அசத்து, சத்தாசத்து என்று சொல்லுவார்கள். இதுதான் உண்மை. நெருப்பு சுடும் அப்படிங்கிறது ஒரு உண்மை, சத்து, சத்தியமான விஷயம். சுடாது நெருப்பு குழு குழு என்று இருக்கும்னா அது பொய். இந்த நெருப்பு சுடும் என்பதை திரித்து சொன்னால் அது ஒளி புரிந்ததாக இருக்கும், ஆனால் சுடலாம் சுடாமல் போகலாம்ங்கிற மாதிரி இருக்கிற உண்மையை சொல்லாது, மாற்றி திரித்து சொல்லுவது பொய் சொல்லுவதல்ல, அதனை மாற்றி இதுதான் சத்தியம் என்று சொல்வதைப் போல. அது சூடு கிடையாது, நெருப்பு சூடு கிடையாது, ஒளியினுடைய மிகுதி என்று சொன்னால் எப்படி இருக்குமோ இதை போல மூன்று தத்துவங்கள் இங்கே சொல்லப்படுகின்றன. ஒரு காண்டத்தில் மூன்று படலங்களிலே மூன்று தத்துவங்கள் வரும். முதலிலே காசியபர் சொல்லுகிறார், தன்னுடைய குழந்தைகள் சூரபத்மாதி குழந்தைகளுக்கெல்லாம் சொல்லுகிறார். அடுத்தது மாயையானவள் உபதேசிக்கிறார். இதையே சுக்கராச்சாரியார் சூரபத்மனுக்கு உபதேசிக்கிறார். காசியபர் சொல்வது சத்தியம் சத்து, சுக்கராச்சாரியார் சொல்வது திருத்தி சொல்லுவது, அதுக்கு பேர் விபரீத ஞானம்னு பேர், ஒன்றை மற்றொன்றாக அறிந்து கொள்ளுவது. இப்போ தூரத்தில் இருட்டிலே சென்று கொண்டிருக்கிறோம், ஏதோ ஒரு கயிறு கிடைக்கிறது, ஆனால் அந்த கயிறை பார்க்கும் பொழுது இருட்டும் வெளிச்சமுமாக இருக்கின்ற சமயத்தில் பாம்பு போலே தோற்றம் அளிக்கலாம், அது பாம்பு கிடையாது. ஒரு கயிறை கயிறென்று உணர்ந்து கொள்ளுவது சத்தியம், அது காசியபர் சொல்லக்கூடிய உண்மை. அந்த கயிறை கயிறு அல்ல பாம்பு, பாம்புதான் என்று சொல்லக்கூடியது மாயையினுடைய தன்மை. இது பாம்பு போலே தோற்றமளிக்கின்ற விபரீத ஞானமாக இருக்கக்கூடியது தான் சுக்கராச்சாரியார் சொல்லக்கூடியது. இப்ப நம்ம இரண்டு பேருடையதையும் பார்த்தோம். செல்வமும் பதவியுமே உயர்ந்தவை என்று சொல்லக்கூடியது அனித்தமான, அனித்தமான உன் நாடும் இருப்பதாகவே நாசி அடைத்து வாயுவோடாதன் பகை சகாதீத்தவத்திலே குவால் மூடி பூசித்து வாடுமாயாஜ அசட்டு யோகியாகாமல் என்னையாழ்வாய். அனித்தமான ஊன் நாளும் இருப்பதாகவே. இந்த நித்தியமில்லாத அனித்தியமான இந்த உடலை எப்பொழுதும் இருப்பதாக எண்ணிக்கொண்டு ஹடயோகம் முதலிய விஷயங்களை செய்கிறார்களே, இப்படிப்பட்ட அசட்டு யோகி ஆகாமல் இருக்க என்னை ஆண்டுகொள்ள வேண்டும் என்று அருணகிரிநாத பெருமான் வேண்டுவார். இந்த உடல் பொய், இந்த செல்வம் நிலையில்லாதது, நீர்க்குமிழி போல இருக்கக்கூடியது, பதவிகள் பொய்யானவை, இந்த உடலே பொய், இந்த உலகமே பொய் என்று சொல்லும் பொழுது, படைக்கப்பட்ட விஷயங்கள் அழியத்தக்கவை என்று சொல்லும் பொழுது, இது அனுபவிக்கக்கூடிய செல்வமும் பதவியுமா நிரந்தரமா இருக்கும்? இந்த பொய்யான விஷயத்தை மாயை சொல்லுகிறாள், அதனாலதான் அந்த மாயின்னு அவளுக்கு பேர் வந்தது. இதெல்லாம் கருத்துக்களாக இருக்கக்கூடிய நம்ம இப்ப பார்க்க போகிறோம். காசிபர் இதை திருத்தி சொல்லுகிறார், நீ தான் அது, நீ என்ன வேண்டுமானாலும் செய்யலாம், கடவுள் என்கின்ற ஒன்று தனியாக இல்லை, நீ தான் கடவுள் என்று சொல்லி இந்த ஏகாந்தவாதம் பிரம்ம தத்துவத்தை இவர் திரித்து சொல்லுகிறார். ஆனா காசியபர் சொல்லக்கூடியதுதான் சத்தியமான விஷயமாக இருக்கும். ஏன் சொல்லலாம், அது கேட்டுக்கொள்வதற்கு கட்டமா இருக்கும். என்னைக்குமே நல்ல விஷயங்களெல்லாம் ஹிதம் பிரியம் என்று இரண்டு சொல்லுவார்கள். ஹிதமாக இருப்பதெல்லாம் பிரியமாக இருக்க வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை. ஹிதம்னு சொன்னா நல்லதுன்னு அர்த்தம். நல்லதுங்கிறது எப்பவுமே நமக்கு இனிமையானதாக இருக்கும்னு அர்த்தம் இல்லை. இனிமையானதெல்லாம் நல்லதா பெரும்பாலும் இருக்கிறது இல்லை. நல்லது இனிமையானதாக இருக்கலாம், தேன் நல்லது இனிமையானதாகவும் இருக்கிறது, ஆனா எல்லா பொருளும் வேப்பம் கொடுந்த நல்லது, ஆனா அந்த வேப்பிலையானது இனிமையானது அல்ல. ஹிதம் என்பது நல்லது, பிரியம் என்பது இனிமையானது. இப்போ சத்தியம் என்பது ஹிதம், சத்தியம் என்பது ஹிதமாக இருக்கும், நல்லது செய்யும், ஆனா அது எப்பவும் இனிமையாகத்தான் இருக்க வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை. கட்டமாகத்தான் இருக்கலாம், ஆனா கஷ்டமா இருந்தாலும் நமக்கு அது ஏற்றுக்கொள்ள முடியாததாக இருந்தாலும் நமக்கு நல்லது செய்யக்கூடியது அதுதான். ஒன்று. இரண்டாவது, மற்ற பொருள்களெல்லாம் இந்த மாயாவாதங்கள் எல்லாம், இது மாயை சொல்லக்கூடிய தத்துவங்கள் எல்லாம் நாமே பார்க்கிறோம், நிலையில்லாத தன்மை நமக்கே தென்படுகிறது. அப்போ அழியக்கூடிய நித்தியமில்லாத ஒரு பொருள், அந்த ஒரு தத்துவம் அழியத்தக்க தத்துவமாக உண்மைக்கு புறம்பானதாக அசத்தாக இருக்கிறது மாயையினுடைய தத்துவம். இங்கே காசியபர் சொல்வார், நீங்கிய சூர் முதல் நெறியின் ஏகியே யாங்கு அவர் அடி தொழுது அருள் செய் மேலகீர், யாங்கள் செய்கின்றதின் இசைவின் நீரன ஓங்கிய காசிபன் உரைத்தல் மேகினான். மிக அழகாக இங்கே சொல்லுவார், ஓங்கிய காசிபன் உரைத்தல் மேகினான். தன்னுடைய ஞானத்திலேயும் தவத்திலேயும் புகழிலேயும் ஓங்கி இருக்கக்கூடிய காசியப்ப முனிவர் சொல்லுகிறார்னர், உறுதியது ஒன்றினை உணர்த்துகின்றன அரைக்கழல் மைந்தர்கள், அரிய மாதவ நெறிதனில் மூவிரும் நிற்றிர் அன்னவன் முறைதனை வாய்மையான் மொழிமன் கேள்வினோ. இவர் சொல்லும் பொழுது இங்கே ஒரு சின்ன கருத்து நான் சொல்ல நினைக்கிறேன். இந்த ஒரு இரண்டு பாடல்களிலே இரண்டு மூன்று கச்சியப்ப சிவாச்சாரியார் கொண்டு வருகிறார். சான்றவர் ஆய்ந்திட தக்கவாம் பொருள் மூன்றுல மலையலம் மறையலாம் மொழிய நின்றன, மறையலாம் மொழிய நின்றன அப்படின்னு சொல்லுவார். அடுத்தது சொல்லும் பொழுது பதியது கழரும் வேதமே என்று சொல்வார், சுற்றிடும் வேதமும் துணிகளா என்று வேதம் 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 என்று இரண்டு மூன்று தொடர்ச்சியான இந்த பாடல்களிலே வருகிறது கந்த புராணத்துல. பல பேருக்கு ஒரு விதமான ஒரு இது ஒரு விபரீத ஞானம்னு சொல்லலாம், அவ்வளவுதான். என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள், சைவ சித்தாந்தமோ அல்லது கௌமாரமாகின்ற முருகனை சொல்லக்கூடியதோ வேத மதத்தோடு வேதத்தை அடிப்படையாக வைத்தது என்று பல பேருக்கு புரிவது கிடையாது. என்னமோ தமிழ்ல சொல்லிட்ட காரணத்தினால இல்லை இது வந்து வேதத்துக்கு அப்பாற்பட்டது, இது வந்து இது தனித்தத்துவம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். கிடையாது, தயவு செய்து திருத்திக் கொள்ளுங்கள். வேதத்தினுடைய அடிப்படையிலேதான் சைவ சித்தாந்தம் விளங்குகிறது, வேதத்தினுடைய அடிப்படையிலேதான் கௌமாரமானது விளங்குகின்றது. சைவ சித்தாந்தத்திற்கு எவர் சமயாச்சாரியராக விளங்குகின்றாரோ, நமக்கெல்லாம் எது ஊனப்பொருளாக இருக்குமோ இந்த ஊனப்பொருளை விட்டு ஞானப்பொருளை அடைந்த ஞான சம்பந்த மூர்த்தியை பற்றி சேக்கிழார் சொல்லும் பொழுது சொல்லுவார், வேத நெறி தழைத்தோங்க மிகு சர்வ சைவத்துறை விளங்க பூத பரம்பரை பொலிய புனிதமாய் மலர்ந்து அழுதார் என்று சொல்லுவார். வேத நெறி தழைத்து ஓங்க என்று எல்லா இடத்திலேயும் இந்த வேத தர்மங்களை காப்பதற்காக சனாதன தர்மம் என்று எது சொல்லப்படுமோ, இந்த வைதீக சமயத்தை காப்பாற்றுவதற்காக அதனுடைய அடிப்படையிலே இருந்துதான் சித்தாந்தங்கள் இந்த ஞானமான தன்மைகள் எல்லாம் வருகின்றன. சைவ சித்தாந்தத்தும் வேதத்தை அடிப்படையாக கொண்டதே, அதை மனத்திலே வைத்துக் கொள்ளுங்கள். அதனாலதான் சொல்லுவார் மூன்றுல சான்றவர் ஐந்திடத்தக்கமாம் பொருள் மூன்றுல மறையலாம் மொழிய நின்றன. ரெண்டு விஷயம், ஒன்று சைவ சித்தாந்தம் வேதத்தை அடிப்படையாக கொண்டது, இன்னொன்று வேதத்திலே இருக்கக்கூடியவர்கள் கிடையாது இது ஏகாந்தவாதம் என்று சொல்லுகிறார்கள், அப்படி கிடையாது மூன்று பொருள் இருக்கின்றன என்று சொல்லி இதை சொல்லுகிறார். திருப்பியும் கழரும் வேதமே என்று அடுத்த பாடலிலேயே அதை இதைத்தான் சொல்லுகிறது வேதங்கள் என்று மீண்டும் மீண்டும் நமக்கு வலியுறுத்தி சொல்லுகிறார். ஆக தயவு செய்து நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டும், இவையெல்லாம் வேதத்தை அடிப்படையாக கொண்டவை. இறைவன் உஸ்வாச நிஸ்வாசமாக அவனுடைய மூச்சு காற்றாக வேதங்கள் இருக்கின்றன, அவை அனந்தோவை வேதாகா என்று ஆயிரக்கணக்கான வேதங்கள், அவற்றை வியாசாச்சாரியார் வகுத்து கொடுத்தார், அவை நான்கு வேதங்களாக சொல்லப்பட்டன. அந்த நான்கு வேதங்களிலேயும் மூன்று மூன்று விஷயங்கள் சொல்லப்பட்டன என்று, மூன்று வேதங்கள் என்று த்ரியோ வேதாகா என்று திரிகுணாத்மகமாக இருக்கக்கூடியது, நான் சொன்ன மாதிரி சத்து அசத்து சத்தாசத்து என்று சொல்லக்கூடிய மூன்று விஷயங்களை இந்த வேதங்கள் சொல்லுகின்றன. நம்ம நினைப்பதை போலவே ருக்யதுர் சாம அதர்வ சாம வேதங்கள் அதனால மூன்று வேதங்கள் கிடையாது, கிடையாது அதர்வண வேதமும் உண்டு. இப்ப நான்கு வேதங்கள் என்று சொல்லப்படும், ஆனா ஒவ்வொரு வேதத்திலேயும் பொருளிலே மூன்று விதமான கருத்துக்கள் இருக்கும். இதுதான் சத்தியமான கருத்து என்று உண்டு, அதுக்கு மாறுபட்ட கருத்து உண்டு உண்டு, இதையே விபரீதமாக திரித்து சொல்லக்கூடிய கருத்து என்று ஒன்று உண்டு. இந்த மூன்று கருத்திலே சைவ சித்தாந்தம் என்று சொல்லக்கூடிய தன் கௌமாரம் சொல்லப்படுகிறது, முருகனுடைய மதமும் அதை சொல்லுகிறது. இந்த முருகனுடைய சமயம் கௌமாரம் என்று சொல்லக்கூடியதும் சைவ சித்தாந்தத்தும் வேதத்திலே இருக்கக்கூடிய சத்தியமான வாக்கியங்கள். அது எது சத்தியமோ அதை சொல்லுகிறதோ வேதத்தினுடைய அடிப்படையான நெறி கொள்கை. இதை விளக்குவதற்காகத்தான் வேதங்கள், வேதத்திலே இருந்து புராணங்கள், புராணங்களிலே இருந்து பிறகு ஸ்மிருதிகள், பிறகு இதை போல பலவிதமான பெரியவர்கள் எல்லாம் நமக்கு கந்த புராணம் அல்லது திருப்புகழ் முதலிய அங்கே இருந்து சொல்லக்கூடிய விஷயங்களை சொல்லித்தருக்கிறார்கள். நமக்கு புரியும்படியாக கடினமான பதார்த்தத்தை எப்படி இழக்கி சொல்லுகிறார்களோ அதே போலத்தான். சாப்பிட முடியாதவனுக்கு நெய்யும் சோறும் கொடுப்பதில்லை, நன்றாக கடைந்து மசித்து இருக்கக்கூடிய சோரை, கஞ்சியை, பக்குவப்படுத்தப்பட்ட கஞ்சியை கொடுப்பதை போலவே நமக்கு கடினமான பதார்த்தமாக இருக்கப்பட்ட வேதத்தினுடைய கருத்துக்களை எல்லாம் மிக எளிமையாக இந்த கச்சியப்பருடைய கந்தபுராணமும் திருப்புகளும் நமக்கு கொடுக்கின்றன. இது முதல் கருத்து, மனத்திலே வைத்துக் கொள்ள வேண்டும். இப்ப கச்சியப்பர் சொல்லக்கூடியது நம்ம ஒரு என்னுடைய சிற்றறிவுக்கு எட்டிய வரையில கொஞ்சம் சுருக்கமா பார்க்கலாம். ஏன்னா இங்க கச்சியப்பரே சுருக்கமாகத்தான் சொல்லி இருக்கிறார். ரொம்ப அருமையான இடம், விவரித்து சொல்வதற்கு இந்த இடத்துல இவருக்கு கிடைத்திருக்கிறது, நன்றாக வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. பயன்படுத்தி ஒரு 100 பாட்டு சைவ சித்தாந்தத்தை பற்றி பாடி இருக்கலாம், இல்ல பாடல, அவர் சுருக்கமா ரத்தின சுருக்கமாக சொல்லி செல்லுகின்றார். இதுதான் உண்மை என்று சொல்லக்கூடியது. உண்மை ஏராளமாக அடித்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, பொய்யிக்குத்தான் அதிகமான பேச்சு வேணும். உண்மையை சொல்லுவதற்கு அதிகமான பேச்சு அவசியம் இல்லை. மிக ரத்தின சுருக்கமாக சில பாடல்களிலேயே அங்கே இந்த காண்டத்திலே காசியவர் உபதேசம் செய்யக்கூடியது இந்த படலத்திலே சொல்லி செல்லுகின்றார். கந்தபுராணத்திலே அசுர காண்டத்திலே சூரபத்மன் முதலிய அத்துணை பேருக்கும் உபதேசம் செய்வதாக வருகிறது. இது சத்தியம் என்பது சத்தியம்தான், அது சூரபத்மனுக்கு சொன்னாலும் தேவர்களுக்கு சொன்னாலும் முனிவர்களுக்கு சொன்னாலும் யாருக்கு சொன்னாலும் சத்தியம் என்பது மாறப்போவது கிடையாது. இப்ப தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் சொல்வதை விட சூரபத்மாதி அசுரர்களுக்கு சொல்வது பெரியது. காரணம் என்னன்னா அவர்களுக்குத்தான் தெரியல, அவர்களுக்கு சொல்ல வேண்டும். காசியவர் இங்கே சொல்லுகிறார். நம்ம கொஞ்சம் அந்த கருத்தை விரிவு, என கந்தபுராணமே மிகப்பெரியது, ஸ்காந்தம் ரொம்ப பெரியது, 100,000 ஸ்லோகங்கள். அதிலேயே நம்ம பார்க்க போறது வெறும் 6 காண்டம் தான், 6 காண்டம் கூட கிடையாது, 5 காண்டம். அந்த 5 காண்டத்தை 6 காண்டமா கச்சியப்பர் பாடுகிறார். அந்த கச்சியப்பர் பாடக்கூடதே நான் சுருக்கமாகத்தான் இங்கே சொல்லுகின்றேன் என்றால் அவ்வளவு பெரிய புராணம் இது. அந்த ஸ்காந்தமானது மிகப்பெரிய புராணம். இதை சொல்லுவதற்கு நமக்கு இந்த பொழுது போதுவது கிடையாது. அதோட முக்கியமான விஷயம், அந்த அளவுக்கு அடியருக்கு அறிவும் கிடையாது, அந்த அளவுக்கு ஞானமோ சக்தியோ அறிவோ என்னிடத்திலே கிடையாது. ஆசை பற்றி அறையலுற்றேன் என்று சொல்லுகின்றேன். அதனால சில கருத்துக்களை மட்டுமே இங்கே பார்த்து செல்லுகிறோம். இப்ப நம்ம சாதாரணமா எல்லாருமே தன்னை வைத்துத்தான் பிற பொருள்களை யோசிக்கிறார்கள், சிந்திக்கிறார்கள், அதை பற்றிய ஒரு உணர்வு பெறுகிறார்கள். என்னை வைத்துத்தான் உலகத்தை நான் பார்க்கிறேன், எல்லாரும் இன்னொரு பொருள் மூலமாக பார்ப்பதில்லை. ஒவ்வொருவரும், நீங்களும் சரி நானும் சரி, நம்முடைய கருத்துக்கள் எல்லாம் என்னை மையமாக வைத்துத்தான், என்னுடைய கருத்துக்கள் என்னை மைத்தி மையமாக வைத்துத்தான் இருக்கும், என்னுடைய அனுபவத்தை என்னுடைய ஞானத்தை அடிப்படையாக வைத்துத்தான் இருக்கும். ஒவ்வொருத்தருடைய கருத்தும் இப்படித்தான் இருக்கும். இதுக்கு ஒரு சின்ன கதை சொல்லலாம். இது பீர்வல் அக்பர்னு சொன்னாலும் சரி, இல்ல தெனாலிராமன் கிருஷ்ணதேவராயர் கதைன்னு சொன்னாலும் சரி, ஏதோ ஒன்று, இது எல்லா கதையிலையும் இது வரும். ஒருத்தன் அந்தரங்க சேவகனாக ஒரு ராஜா, அந்த ராஜாவுக்கு இருந்தான். அவனிடத்துல ராஜா கேட்பார், உலகமெல்லாம் எப்படி இருக்கிறது, எப்படி நாடெல்லாம் எப்படி இருக்கிறது. அடேயப்பா, ரொம்ப நல்லா இருக்கிறது, எல்லாரும் அவங்கவங்க தங்க காசுகள் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படின்றான், பொற்காசுகளோடு இருக்கிறார்கள், சுபிக்ஷமாக இருக்கிறதும்பான். இவர் கேட்டார், இவர் அப்பப்ப வந்து இந்த மந்திரி, அது பீர்பலாவும் இருக்கலாம்னு வச்சுங்களேன், பீர்பலோ தெனாலிராமனோ, தெனாலிராமனே வச்சு ஏதோ அந்த கதைகள், இந்த கதை எல்லா இடத்துலையும் இருக்கும். தெனாலிராமன் கேட்கும்போது ராயர் என்னப்பா இப்படி சொல்றாருன்னா, எல்லாம் அவங்கவுங்க பாவனையில தான் உலகத்தை பார்ப்பார்கள் என்று ராமன் சொல்லுகிறான். ராயர் ஒத்துக்கல, இல்ல இல்ல, ஏன்னா என்னைக்குமே மகாராஜாக்கள் இந்த பெரியவங்களுக்கு என்னைக்குமே இந்த ஆபீசர்ஸ், இந்த கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ், இல்ல பெரிய மந்திரிகள் எல்லாம் நல்லா இருக்கு. ஏன்னா அவங்க பாத்துக்கிட்டா, இப்ப எம்டிட்ட போய் இவங்க கம்பெனி நல்லா இல்லைன்னு சொல்லிட முடியுமா என்ன, கிடையாது, எல்லாம் நல்லா இருக்கும். சேர்மன் போய் சொல்ல முடியுமா என்ன, முதலாளி கேட்டா அடே அப்பா உங்க கம்பெனி தான் உலகத்திலே சிறந்த கம்பெனி, என்ன அவங்களுக்கு வேற கருத்து அவங்களுக்கு பிடிக்கிறது கிடையாது. ராஜாவினிடத்துல ஒரு நீதி சொல்லும் பொழுது, இந்த தர்மசாஸ்திரம் சொல்லும் பொழுது சொல்லும், ராஜாவினிடத்துல போய் அவனுடைய ராஜ்யத்தை பத்தி குறை சொல்லக்கூடாதான். அது சொல்றதுக்குன்னு ஒருத்தன் இருப்பான், அவன் தான் மந்திரி. அவன் வந்து மந்திரி எதுக்காகன்னா, மனசுல யோசிச்சு எப்படி சொன்னா இவனுக்கு படுமோ அப்படி சொல்லணுமா, அதனாலதான் அவனுக்கு மந்திரின்னு பேர். அந்த மந்திராலோசனை என்றால் அது கூட்டமா, அதாவது வெளிப்படையா சொல்லப்படாது. இவர் சொல்லுகிறார், இங்க தென்னாராம் சொல்லும்போது, இல்ல இல்ல, எல்லாரும் அவரவர்களுடைய பாவனையில உலகத்தை பார்ப்பார்கள். ஏன் என்னுடைய ராஜ்யம் நல்லா இல்லையா, செழிப்பா இல்லையான், செழிப்பாக இருக்கிறது அதுக்காக எல்லா ராஜ்யத்திலையும் குற்றமும் உண்டு குறையும் உண்டு, அப்படின்னார். இல்ல நான் ஒத்துக்கல என்ன சொன்னார், அவ்வளவு தானே, இருங்க நான் வந்து இதை நிரூபிச்சு காமிக்கிறேன் அப்படின்னார். ஒரு ரெண்டு மூணு நாள் போச்சு, அந்த பணி நாள் வருகிறார். அப்ப ராஜா கேட்கிறார், இந்த நாடு என்னுடைய நாடு நகரம் எல்லாமா எப்படி இருக்கிறது, நன்றாக செழிப்பாக இருக்கிறது? அதையே மகாராஜா கேட்கறீங்க, எல்லாம் திருட்டு பசங்களா இருக்கிறாங்க, உலகமே கெட்டு போச்சு, ரொம்ப மோசமா இருக்கு இந்த நாடு, ஏன் இப்படி திடீர்னு ஆச்சுன்னு தெரியல அப்படின்னா. மகாராஜாவுக்கு ரொம்ப ஆச்சரியமா போச்சு, தன்னாரி நம்ம கூப்பிட்டா என்னடா அதையும் இப்ப முதல்ல சுபிக்ஷமா இருக்கு, பொற்காசுகளோடு நிரம்பி ஒழிகிறது அப்படின்னா இப்ப பார்த்தா இல்லைன்னு சொன்னா இப்படி சொல்லுகிறானேங்கும் போது சிரிச்சாராம் தன்னாரி ராமன். என்னன்னு கேட்டார் ராயர். அப்ப இவர் சொல்லுகிறாராம், மகாராஜா இவன்ட்ட வந்து நீங்க கொடுத்த பொற்காசுகள் எல்லாம் இருந்தது, இவன்ட்ட பொற்காசுகள் இருக்கிற வரை இவன் வந்து உலகமே சுபிக்ஷம்னு நினைத்து கொண்டிருந்தான். நான் ஆளை வச்சு நான் அதைத்தான் யோசிச்சேன், என்ன இவன் எப்படி பேசுறதுக்கு ஏதாவது காரணம் இருக்கும்னு இவன் வந்து பதுக்கி வைத்திருந்தான் தன்னுடைய வீட்டுக்குள்ள, அதை ஆளை வச்சு நான் திருட சொல்லிட்டேன், திருடிட்டு போயிட்டான், இப்ப இவனிடத்துல கிடையாது, அவனிடத்துல பொற்காசுகள் இல்லாத காரணத்தினாலே இவனுக்கு வந்து உலகமே திருட்டுமயமாக இருக்கிறது அப்படின்னு. நானும் இந்த கதை ஒரு பெரிய உண்மையை சொல்லுகிறது, பெரிய உண்மையை சொல்லுகிறது. நான் நினைக்கக்கூடியது அதாவது சிந்திக்கக்கூடியது எல்லாமே நம்மை மையமாக வைத்துத்தான் இருக்கிறது. பெரிய விஷயம், நம்மை மையமாக வைத்து தான் இருக்கிறது. ஒரு சின்ன உதாரணம், இது கதை இல்லை, உதாரணமே பார்க்கலாமே. இப்போ ஏதோ ஒரு இடத்துல ஒரு பிளேன் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, என்னிடத்துல வந்து சொன்னா, அடைய பாவம் இப்ப எல்லாம் வர வர பாருங்க சார் எவ்வளவு கெட்டு போச்சு, ஆக்சிடென்ட் ரொம்ப ஜாஸ்தியாகிறது, என்ன கீழே டிராபிக், நம்ம ரோடுல டிராபிக் இருக்கிற மாதிரி மேல ஆகாசத்திலயும் டிராபிக் இருக்கா, என்ன ஆக்சிடென்ட் ஆயிருக்கு பாருங்க, இப்படித்தான் போன வருஷம் இதுக்கு ஆச்சு, அதுக்கு முந்தைய வருஷம் இச்சாச்சு, இத்தனை பேர் சத்தான் நான் டேட்டா சொல்லிட்டு இருப்பேன். எனக்கு அது ஒரு தகவல், எனக்கு அது ஒரு தகவல், இந்த விமான விபத்துங்கிறது எனக்கு ஒரு தகவல். இதுவே என்னுடைய நண்பர் யாராவது போயிருந்தா பாருங்க சார் எப்படி இருக்கிறது கொஞ்சம் வருத்தப்படுவேன். ஆனால் இதே என்னுடைய நெருங்கின உறவினர்கள் சென்றிருந்தால் என்னை இது பாதிக்கும் என்று பாதித்திருக்கிறது சொன்னா தகவல் வராது. நன்றாக கவனித்துக் கொள்ள வேண்டும், தகவலா வராது. இரு நீங்க யோசிச்சு பாருங்க, உங்களை இந்த இடத்துல வைத்து யோசித்து பாருங்கள். நமக்கு ஏதாவது ஒன்று அடிபட்டது, நான் அனுபவிக்கிறேன் என்று சொன்னால் அது தகவலாக இருக்காது, நாளைக்கு அடுத்த தகவலுக்கு போயிடுவோம், இருக்க முடியாது. ஆனா எனக்கு அந்த அனுபவம் வந்திருந்தால் என்னை அது பாதித்திருக்கிறது என்று சொன்னால் இது வெறும் தகவலாக இல்லாமல் நான் அழுவேன், திட்டுவேன், சண்டை போடுவேன். சரிங்களா? இது எல்லாருக்கும் இந்த அனுபவம் உண்டு. நான் இது சரியா தவறான்னு நான் சொல்லவில்லை, உலகத்துல இதுதான் இயற்கை. எல்லோருமே அவரவர்களுடைய அனுபவத்தை வைத்து அவர்களை மையமாக வைத்துத்தான் மற்றவற்றை பத்தி சிந்திக்கிறார்கள். நான் இந்த கருத்துக்கு தான் வருகிறேன். ஏன் சொல்லுகிறேன்னா, என்னை வைத்துத்தான் நான் உலகத்தை பார்க்கிறேன், நீங்களும் அப்படித்தான், அவரும் அப்படித்தான், அவங்களும் அப்படித்தான், எல்லாரும் அப்படித்தான். என்னை வைத்து அதாவது நம்மை வைத்துத்தான் இந்த உலகத்தை பார்க்கிறோம். இந்த உலகம் எப்படி இருக்கிறது என்று நமக்கு தெரியாது, நான் என்னை வைத்துத்தான் பார்க்கிறேன். அப்ப எங்கிருந்து நம்ம ஆரம்பிக்கணும், நம்மள இருந்து தான் ஆரம்பிக்கணும். இப்ப என்னை பத்தி சொல்லும் பொழுது, இப்போ என்னை வைத்துத்தான் மையமாக இந்த உலகத்தை பார்க்கிறேன், எனக்கு முருகன் ரொம்ப பிடித்திருக்கிறது, அல்லது குறித்த உருவம் கவ்வைச்சு வாயில் குமிழ் சிரிப்பும் பரைத்த சடையும் பவளம் பவளம் போல் மேனிகள் பால் வண்ணீரும் இனித்தவுடன் எடுத்த ஒரு பாதமும் காணப்பெற்றால் என்று சிவபெருமானை பிடித்திருக்கலாம், இல்ல அங்கே அம்பிகையை பிடித்திருக்கலாம், சின்னஞ்சிறிய மருங்கினில் சாத்திய செய்யப்பட்டும் தென்னம்பெரிய முளையும் முத்தாரமும் பிச்சு வைத்த கண்ணங்கரிய குழலும் கண்ணூன்றும் கருத்தில் வைத்து என்று சொல்லும்படியாக அம்பிகையை நினைத்துக் கொண்டிருக்கிறான். இல்ல பெருத்த தொந்தியுமாக யானை வயிற்றோடு வேள முகமும் விலங்கு சிந்தூரமும் அஞ்சு கரமும் அங்குஷ பாசமும் நெஞ்சிக் குடி கொண்ட நீலவேண்டியும் ஞான்றமாயும் என் நாளிருபோயும் மூன்று கண்ணம் மும்மதச்சுவடும் என்று சொல்லும்படியாக கணேசனை பிடித்திருக்கலாம். இல்ல மாலைய மணிமண்ணா என்று சொல்லும்படியாக நாராயணனை பிடித்திருக்கலாம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று உண்டு, அது அவரவர்களுடைய இஷ்டத்தை அவரவர்களுடைய அனுபவத்தை அவரவர்களை சார்ந்ததாக இருக்கிறது. ஆனா உண்மை என்கின்ற ஒன்று உண்டு இல்லையா? இப்போ என்னுடைய விருப்பம், என்னுடைய ஞானம், என்னுடைய அனுபவம், என்னுடைய அறிவு எல்லாமே என்னை வைத்து வருகிறது. இப்போ அடிப்படை என்ன? நான்கிற அடிப்படை இங்கு வருகிறது, நான்கிற அடிப்படை வருகிறது. இந்த நான் என்பது எவ்வளவுக்கு எவ்வளவு கடினமாக அல்லது அந்த ஸ்ட்ராங்கான பேசிக் இருக்கிறதோ அதை பொறுத்து தான் என்னுடைய தத்துவங்கள் சரியானதாக இருக்கும். இப்ப நான் சரியில்லை, ஒரு படம் வரையணும், படம் வரைகிறதுக்கு பேப்பர்ல வரைஞ்சா கிழிஞ்சு போயிடலாம், துணியில வரைஞ்சா கொஞ்ச நாள் இருக்கலாம், அதுவே பென்சிலோ வேற ஏதாவது வச்சா அழிந்து போகலாம், அதுல ஆயில் பெயிண்ட் வேற ஏதாவது பெயிண்ட் அங்கே பிரயோஜனப்படுத்தினோம் உபயோகப்படுத்தணும்னா அது நன்றாக இருக்கலாம். இதே பாறையிலே நாம் வரைந்தால், இப்ப சித்தன்ன வாசல் குடுமியா மலை எல்லாம் பார்த்தா, சித்தன்ன வாசல் எல்லாம் எத்தனையோ ஆயிரம் வருடங்களுக்கு முன்பாக எழுத அஜந்தா, அந்த சித்தன் வாசல் ஓவியங்கள் எல்லாம் ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்பாக எழுதப்பட்ட ஓவியங்கள். இதே இது தண்ணீரிலே கோலம் போடுகின்றேன் என்று சொன்னால், இந்த கம்பராமணத்தில் நீர்கோல வாழ்வை நச்சு என்று கும்பகரணம் சொல்வதாக ஒரு வார்த்தை போடுவார். நீர்கோல வாழ்வை, நிலையாத வாழ்வு, நீர்கோலம் நீர் மேலே கோலம் போட்ட மாதிரி அது இருக்குமா? இருக்காது. இப்போ அடிப்படை ஆதாரமாக எது இருக்கின்றதோ அதை வைத்துத்தான் அதற்கு மேலே சாற்றப்படுகின்ற பொருள்கள் எல்லாம் நிலை பெறுகின்றன. நீரிலே கோலம் போட்டால் நிலை பெறுவதில்லை, பேப்பரிலே கோலம் போட்டாலும் ஒரு தாளிலே காகிதத்திலே கோலம் போட்டாலும் அந்த கோலமானது கலைந்து விடலாம், தரையிலே கற்றவையிலே கோலம் போடும் பொழுது அது நிலைத்து நிற்கிறது. காரணம் என்னன்னா அடிப்படை. இப்போ என்னுடைய ஞானத்திற்கும் என்னுடைய வெளிப்பாடுக்கும் என்னுடைய நோக்கத்துக்கும் எது அடிப்படை? நான் அடிப்படை. இப்ப நம்ம எல்லாருக்கும் அதுதான் அடிப்படைன்னா நாம் யார், அந்த அடிப்படை என்ன, அந்த கேள்வி முக்கியமா வரணும். இப்போ என்றதை கேட்டா என்ன சொல்லுவோம், சார் இது என்ன, நான் தான் பழத்தூர் வைத்தியநாதன், நான் வைத்தியநாதன். ஆனா நான் வைத்தியநாதனா, கேள்வி கேளுங்க, வைத்தியநாதனா? அப்ப நான் வைத்தியநாதன் பேரு தான் நானா? நான் அப்படின்னா நான் யாருன்னு கேட்கும் பொழுது நாம ஒவ்வொருத்தரையும் கேட்கல, நீங்க சங்கரநாராயணனாக இருக்கலாம், இல்ல அம்பிகையாக இருக்கலாம், மீனாட்சி, காமாட்சி, முருகன், சுப்பிரமணியன், இப்போ எது யாரா நீங்க யாரு போனாலும் இருக்கலாம். இப்போ உங்களை இந்த கேள்விகளை கேட்டுக்கொள்ளுங்கள், தயவு செய்து இப்போ என்னோடு என்னுடைய சிந்தனையோடு உடன் வாருங்கள். கதை பார்த்ததெல்லாம் சரி, இப்ப என்னுடைய சிந்தனையோடு நீங்கள் உடன் வாருங்கள். இப்போ நம்மை அடிப்படையாக வைத்துத்தான் எல்லாவற்றையும் யோசிக்கிறோம். அப்படின்னா நாம யார்? இப்போ நமக்கு ஒரு பேர் இருக்கிறது, அந்த பேர் தான் நாம கிடையாது. காரணம் என்னன்னா, நாம் இந்த மேடை பேச்சு பேசும் பொழுது நான் பள்ளத்தூர் வைத்தியநாதன், ஆனா வீட்டுல என்னங்கன்னாலும் திரும்பி பார்ப்பேன், அப்பானாலும் திரும்பி பார்ப்பேன், அண்ணானாலும் திரும்பி பார்ப்பேன், பார்த்தானாலும் திரும்பி பார்ப்பேன். ஏன்னா இங்க இருக்கிறவர்களை பொறுத்து, என்னுடைய குழந்தைகளுக்கு நான் அப்பா, அவங்க வந்து என்ன வைத்தியநாதன் கூப்பிடுறாங்க. ஆனா என்னுடைய தாய் என்ன வைத்தியன்னு கூப்பிடும் பொழுது அங்கே அவங்களுக்கு வைத்தி, இதுல அலுவலகத்துல வேலை செய்யக்கூடிய வடக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய வைத்தியா அப்படிம்பாங்க, அவங்களுக்கு வந்து அப்படித்தான் வரும், வைத்தியா அப்படின்னா நான் திரும்பி பார்ப்பேன். ஏன்னா அவங்க கூப்பிடக்கூடியது. இப்ப என்ன ராமன்னு சொன்னா திரும்பி பார்ப்பனா, கிருஷ்ணன் சொன்னா திரும்பி பார்ப்பனா? இங்க ஒரு வார்த்தையை கவனிக்க வேண்டும், எனக்கு ஒரு பெயர் அல்ல. நான் மேடையிலே பேசும் பொழுது பள்ளத்தூர் வைத்தியநாதன், அலுவலகத்திலே மற்ற இடங்களிலே நான் வைத்தியநாதன், என்னுடைய குழந்தைகளுக்கு அப்பா, என்னுடைய மனைவிக்கு நான் என்னாங்கோங்கிற கணவன், என்னுடைய தாய்க்கு வைத்தியன்னு சொல்லக்கூடியவன், இதே என்னுடைய நண்பர்களுக்கு வைத்தியா என்று சொல்லப்படுகிறேன், இப்போ என்னுடைய பேத்திக்கு வந்து நான் வந்து தாத்தா என்று சொல்லப்படுகிறேன், என்னுடைய மருமக்கள் இருந்தால் சொன்னா மாமான்னு கூப்பிடுறாங்க. இப்ப எந்த பேர் என்னுடையது? இப்ப ஒரு வார்த்தையை வரீங்க, எந்த பேர் என்னுடையது? இப்போ நான் வேற, என் பேர் வேற. என்னுடைய பேர்னு சொல்லப்பட்ட பொழுது நான் வேற, என்னுடைய பேர் வேற, அர்த்தமாகுதா? இப்போ இந்த பள்ளத்தூர் வைத்தியநாதனும் நான் அல்ல, வெறும் வைத்தியநாதனும் நான் அல்ல, வைத்தியாவும் நான் அல்ல, அப்பாவும் நான் அல்ல, வைத்தியங்கிறது நான் கிடையாது, இதுவுமே நான் இல்லை. அப்படின்னா நான் வேற, அதாவது பேர் நான் அல்ல, பேரை உடையவன், நாமம் நான் அல்ல, நாமி நான், அதாவது பேரை உடையவன் நான். அப்படின்னா பேரை உடையவன் யாரு? சரி நீங்க கூப்பிடுறீங்க வைத்தியநாதா அப்படின்னு கூப்பிடும் பொழுது திரும்பி பார்க்கிறேன், நான் திரும்பி பார்க்கிறேன், நான் இப்போ எது, நான் திரும்பி பார்க்கிறேன்னா பேரா திரும்பி பார்க்குது? நீங்க பேரை கூப்பிட்டா இந்த உடல் தலை திரும்பி பார்க்கிறது, சரிங்களா? முருகான்னு உங்களை கூப்பிடுறேன், கூப்பிடும் பொழுது நீங்க திரும்பி பார்க்கறீங்க, சுப்பிரமணியான்னு கூப்பிடுறேன் திரும்பி பார்க்கறீங்க, கணேசான்னு கூப்பிடுறேன் திரும்பி பார்க்கறீங்க, சங்கரான்னு கூப்பிடுறேன் திரும்பி பார்க்கறீங்க. இப்போ பேரு நீங்கள் அல்ல, உங்களுக்கு சூட்டப்பட்டது, பேரை மாத்திக்கலாம். இப்ப நாளைக்கே போய் கெசட்ல பதிவு பண்ணி என் வைத்தியநாதன்ங்கிற பேரை சங்கர்னு மாத்திக்கலாம், சங்கரன் மாத்திக்கலாம், சுப்பிரமணியன் பார்த்துக்கலாம், மாத்திக்கலாம், முருகான் மாத்திக்கலாம், எப்படி வேணாலும் மாத்திக்கலாம், அது அடுத்தது, அது என் இஷ்டம். இப்போ இந்த பேர் மாறி விடுகிறது. இப்ப என்னுடைய பெயர் மாற்றப்பட்டால், இப்ப ஒரே ஆளு அதே பேர் இருக்கும் போதே 108 பேர் இருக்குன்னு பார்த்தோம், வைத்தியாங்கிறோம், பள்ளத்தூர் வைத்தியநாதன்ங்கிறோம், வைத்தியன்னு கூப்பிடுறாங்க, அப்பான்னு கூப்பிடுறாங்க, மாமான்னு கூப்பிடுறாங்க, தாத்தான்னு கூப்பிடுறாங்க. இப்ப பேரே எனக்கு மாறிக்கொண்டே இருக்கிறது, இந்த பேரையும் நான் மாத்திக்கலாம். சோ நான் வந்து இந்த பேர் இல்ல, பேரை தாண்டினவன். அப்படின்னா யார் எது திரும்பி பார்க்கறது? கூப்பிடும் பொழுது நீங்க முருகான்னு கூப்பிட்டா எது திரும்பி பார்க்கும்? உங்க தலை திரும்பி பார்க்கும். தலை மட்டுமே திரும்பி பார்க்காது, உடம்போட திரும்பி உட்காருவீங்க. உட்காருங்க முருகா, உட்காருங்க இங்க அப்படின்னா நீங்க வந்து உட்காருவீங்க, சரியா? இப்போ உட்காரக்கூடியது என்ன? உங்களுடைய உடல். கூப்பிட்டா திரும்பி பார்க்கிறேன், நான் யார்? என்னுடைய உடல், சரியா? இப்ப இந்த சிந்தனைக்கு பாருங்க, இப்ப நம்மை அடிப்படையாக வைத்து தான் எல்லாம் நடக்கிறது ஒரு விஷயம். ரெண்டாவது அதுக்கு பேர்னு ஆரம்பிக்கிறோம், பேர்ல இருந்து ஆரம்பிக்கிறோம். பேர் நான் அல்ல, ஏன்னா பேர் மாற்றப்படும், ஆனால் நான் இருக்கிறேன். என் பேர் நான் ஆயிரத்தி இடத்துல மாத்திக்கலாம், இருக்கும் போதே பல பேர்ல நான் கூப்பிடப்படுகிறேன். சோ நான் கிடையாது அப்படின்னா இந்த உடல் தான் நான், சரியா? இந்த உடல் தான் நான். இப்ப இந்த உடல் தான் என்ன இருக்கிறது? இந்த உடலாக இருக்கும் பொழுது இந்த உடல்ல ரெண்டு விஷயம் இருக்கிறது. ஒன்று வைத்தியநாதன் தான், அட ஏதோ ஒன்னு இந்த உடல் தான். ஆனா சின்ன குழந்தையா, கை குழந்தையா, ஒரு முளை நீளம் கூட இல்லாத இதே உடல் தான் 6 அடி உசரத்துக்கும் இருக்கிறது. 5 கேஜி, 2 கேஜி, 3 கேஜி இருக்கக்கூடிய அந்த உடல் தான் 60-70 கேஜிலயே வந்து நிக்குது, சரிங்களா? இந்த எடை வித்தியாசம், உருவ வித்தியாசம், மாறுபாடு ஏற்படுகிறது இந்த உடலுக்கு. அப்போ எதுனா இந்த உடல் நான்னா எதுனா? இது ஒன்று, இந்த உடல் மாறுபடுகிறது. கவனிக்க வேண்டும், நான் சொல்ல வேண்டிய விஷயம் இதுதான். பேர் நான் இல்லை, ஒத்துட்டோம், தூக்கி போட்டுருங்க. இப்ப பேர் சொன்னா கூப்பிட்டா திரும்பி பார்க்கறது இந்த உடல், சரிங்களா? இந்த பேருக்கு உடையவன் இந்த உடலை உடையவன், அந்த உடல். இந்த உடல் சொல்லும் பொழுது அதுல ரெண்டு விஷயங்கள் இதுல நம்ம விளக்க வேண்டியது. ஒன்று, இந்த உடல் முதலிலே இருந்ததை போல பிறந்த குழந்தையாக இருந்த பொழுதும் நான் இறக்க போகும்பொழுது இருக்கக்கூடிய உடலும் வேறுபட்டவை. இப்ப நான் யார்? குழந்தையா, பிறந்த குழந்தையா இருக்கிறவனா, 1 வயசுல இருந்தவனா, 5 வயசுல இருந்தவனா, 10 வயசுல இருந்தவனா, 50 வயசுல இருக்கிறவனா, ஏதோ ஒண்ணு எவ்வளவு இருக்கிறதோ, இருக்கிற வரைக்கும் இருக்கிறது யாரு? ஒன்று. ரெண்டாவது, இப்போ இந்த உடல்னு சொல்றோம்னு வச்சுங்க, ஏதோ ஒரு பிரச்சனை கொண்டு போய் மருத்துவமனையில் போட்டாங்க. கடவுள் போதும்பா, ஆடினது போதும் வா என்று அழைத்து கொண்டார். இப்போ அழைத்து கொண்டார்னா திரும்பி என்ன கொண்டு வரும்போது நீங்க என்ன சொல்லுவீங்க? வைத்தியநாதன் வர்றாருனா சொல்லுவீங்க, என்ன சொல்லுவீங்க? வைத்தியநாதன் வர்றாருனா சொல்லுவீங்க. போகும்போது வைத்தியநாதனை கூட்டி போயிருக்கிறாங்க, எதுக்கு? மருத்துவமனைக்கு. வரும்போது எடுத்துக்கிட்டு வந்துட்டாங்க, எதை கொண்டு வந்துட்டாங்களா? பாடியை கொண்டு வந்துட்டாங்களா? பாடியை கொண்டு வந்துட்டாங்களான்னு கேட்குறோம். ரெண்டு விஷயத்தை யோசிச்சு பாருங்க. ஒன்று, இந்த உடல் மாறுபடுகிறது. நான் இது இந்த உடல்னு சொன்னா எந்த உடல்னா? 1 வயசு உடலா, 5 வயசு உடலா, 10 வயசு உடலா, 20 வயசு உடலா, 30ஆ, 40ஆ, 50ஆ, 60ஆ, எந்த வயது உடல்? இப்ப இதுனா இது மாறிக்கொண்டே இருக்கிறதே, மாறிக்கொண்டே இருப்பது நானா? ஒன்று, இது மாறின பிறகு ஒரு சமயத்துல போயிடுச்சே, அப்ப உடல் இருக்கிறது, உடல் இருக்கிறது இப்போ, ஆனா அவர் உயிரோட இல்லைன்னு சொல்றோம். உயிரோடு இல்லாதப்போ என்ன பண்றான்? எப்பா முதல்ல எடுக்க சொல்லுங்கப்பா, இந்த ஊர்ல சாப்பிட முடியல, இந்த வீதியில போனா உடனே எடுத்து தொலைங்கப்பா அப்படின்னு திட்டுறாங்க. இதெல்லாம் கிராமத்து பக்கம் பார்க்கலாம், நகரத்துல அதை பத்திய பிரச்சனை இல்லை. கிராமத்துலனா ஏதாவது அந்த தெருவில ஒரு இறப்பு நேர்ந்து விட்டால் யாருமே சாப்பிட மாட்டாங்க, ஏன்னா அது எடுத்துக்கொண்டு சென்ற பிறகுதான் இவங்க குளிச்சு அவங்கவுங்க சாப்பிடுவாங்க. இங்க எல்லாம் அப்படி இல்லை, பக்கத்து உள்ள இருந்திருப்பான். அப்படியா? சரி விடு, யாரு செத்து போயிட்டா? சரி இந்த இது வை, லெட்டு வை, இது செத்ததுக்கா? இவன் அன்னைக்கு சண்டே, அவன் அதெல்லாம் அவன் மூட கெடுத்துக்கிறதுக்கு அவன் ரெடியா இல்ல, அவன் செத்தான இருந்தான, இவனுக்கு அதை பத்தி கவலை இல்லை. இப்ப யோசிச்சு பாருங்க, உடல் மாறுபடுகிறது, உடல் இப்பொழுது உயிர் போய்விட்டது. அப்ப என்ன பண்றோம்? மருத்துவமனைக்கு அவரை எடுத்துக்கொண்டு அவரை அழைத்து கொண்டு செல்லுகிறார்கள். இவ் மருத்துவமனைக்கு அவர் ஹாஸ்பிட்டல் போயிருக்கிறார் அப்படின்னு சொல்றோம். திரும்பி வரும்போது அவர் இல்லை. அப்ப என்ன பண்றோம்? எடுத்துன்னு வந்துட்டாங்க, எடுத்துட்டு பூ எடுத்துட்டு வந்துட்டாங்க, கட்டை எடுத்துட்டு வந்துட்டாங்க, மரம் எடுத்துட்டு வந்துட்டாங்க, அது மாதிரி பாடி எடுத்துட்டு வந்துட்டாங்க. இப்போ இந்த உடல் தான் அப்ப நானா இல்லையே? இப்போ இந்த உடல் நான் என்று சொன்னால் நான் அனுபவிக்கிறேன், இப்ப நான் பேசுகிறேன், திருப்புகள் பாடுகிறேன், உயிர் போன பிற்பாடு நான் என்ன பண்றது? உயிர் போன பிற்பாடு என்ன பண்ணுவது? யோசிச்சு பாருங்க. ஆக இந்த உடலும் நான் அல்ல, இந்த உடலும் நான் அல்ல. அப்படின்னா நான் யார்? இந்த உடலுக்குள்ள ஏதோ ஒன்று இருந்திருக்கிறது, அது போன பிறகு அவர் அவன் அவைங்கிறது வந்து அது ஆயிடுச்சு, அகிரணை ஆயிடுச்சு. புரியுதுங்களா? இப்போ என்னை வைத்தியநாதன் சொன்னவங்க உயிர் போன பிற்பாகு அவர் பாடியை எடுத்துட்டாங்களா, அது போயிடுச்சா, எடுத்துட்டு போயாச்சா அப்படின்னு அதுவாயிட்டார் வைத்தியநாதன். அதுவாயிட்டார் பிடி சாம்பலான பிற்பாடு அதுவும் கிடையாது, கரைஞ்சு போச்சு. எங்க வைத்தியநாதன் இல்லையே. இப்ப வைத்தியநாதனாக இருந்த பொழுது என்ன இருந்தது? பிராணவாயு ஓடிக்கொண்டிருந்தது. சரிங்களா? பிராணவாயு ஓடிக்கொண்டிருந்தது. பிராணவாயு ஓடிக்கொண்டிருந்த சமயத்திலே, உள்ளே பிராணர் இருந்த சமயத்திலே அவர் அவன் அவள் எல்லாம் இருந்தது. இப்ப பிராணம் போன பிற்பாடு அவனும் இல்ல அவரும் இல்லை அவளும் இல்லை, அது ஆயிட்டது. அதை எரிச்ச பிறகு அதுதானும் கிடையாது, அதை எரிச்ச பிறகு அதுதானும் கிடையாது. இப்ப என்னாச்சு? அது போயிடுத்த. இப்போ